அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 16 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். பிரான்சில் வெள்ளிக்கிழமை இரவு நடந்த தாக்குதல்களை அடுத்து சிரியாவில் ஐஎஸ் அமைப்பின் நிலைகள் மீது பிரான்ஸ் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருப்பது, சந்தேக நபர்களை பிடிக்க பிரான்ஸ் எங்கும் தேடுதல் வேட்டைகள் நடப்பது மற்றும் கொல்லப்பட்டவர்களுக்கு பிரான்சின் நினைவஞ்சலி ஆகிய செய்திகள். இலங்கையில் மேலும் 8 தமிழ் அரசியல் கைதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி, தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரம் குறித்து அரசு ஆலோசனை பற்றிய செய்தி.
இன்றிலிருந்து 10 நாளைக்குள்ளே வருகிற புதன்கிழமைக்கு முன்னதாக ஒரு குழுவை புனர்வாழ்வின் மூலமாக விடுதலை செய்வதற்கு,
பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
பாரிஸ் தாக்குதல்கள் பற்றி நடத்தப்படும் விசாரணைகளின்படி சூத்திரதாரி என்று கருதப்படும் மொரோக்கோவில் பிறந்து பெல்ஜியம் பிரஜையாகிவிட்ட அப்துல் ஹமீத் அபூட் என்பவன் இப்போது தேடப்பட்டு வருகிறான். 27 வயதான இவனும் தேடப்படும் மற்ற இரு தாக்குதல்களைப் போலவே பிரசல்ஸின் அதே வட்டாரத்தில் வாழ்ந்து வந்தவன். தற்கொலை குண்டுதாரிகள் மேலும் இருவரை பிரெஞ்சு அதிகாரிகள் இப்பொழுது அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருவன் சமி அமிமோ, பிரெஞ்சு பிரஜை, பிரான்சின் வேவுத்துறையின் கண்காணிப்பில் இருந்தவன். மற்ற தற்கொலையாளரின் பெயர் அகமது அல் மஹமது. ஸ்டேட் டி பிரான்சில் இவன் தன்னைத்தானே விடுத்துக் கொண்டான். அவன் அருகில் காணப்பட்ட பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு அவனுடையதான் என்று நிரூபிக்கப்பட்டால் இவன் சிரிய நாட்டில் பிறந்தவன். வயது 25.
பாரிஸில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் இதுவரை 24 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் பைனர் காசினோவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார்.
Ces actions vont se poursuivre. La riposte de la République.
நாடு முழுவதிலும் 168 இடங்களில் காவல்துறையினர் முற்றுகையிட்டு முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதிகளுக்கு அப்பாற்பட்டு கலிஷ்னோ தானியங்க பிஸ்டல்கள், ராக்கெட் ஏவும் கருவிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்று காசினோவ் தெரிவித்துள்ளார். தீவிரவாத ஜிகாதி அமைப்பில் உள்ளவர்களிடம் அவசரகால சட்டங்களை பயன்படுத்தி விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பிரெஞ்சு அரசாங்கம் கூறியுள்ளது. தமது நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிரான தாக்குதல்கள் காத்திரமாகவும் முழுமையானதாகவும் இருக்கும் எனவும் பிரான்சின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சிரியாவின் ஐஎஸ் வன்மவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி ரஷ்யாவுடன் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை தீர்க்க பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் புதிய முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். துருக்கியில் ஆரம்பமாயிருக்கும் G20 நாடுகளின் மேல்நிலை மாநாட்டின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்தபோது சிரியாவில் ஆட்சியை எதிர்த்து வரும் பக்கவாத குழுவினர் மீது ரஷ்யா குண்டு தாக்குதல்களை நடத்துவது தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். பிரதமர் கேமரன் பின்னர் பேசும்போது ஐஎஸ் வன்மாவாதிகளையே ரஷ்ய தாக்குதல்கள் இலக்கு வைத்து நடத்தப்படும் சில அறிகுறிகள் தென்படுகின்றன என்றும் தெரிவித்தார். பயங்கரவாதத்தை தடுப்பதில் ரஷ்யாவும் பிரிட்டனும் முயற்சிகளை கூட்டாக செய்ய வேண்டிய அவசியத்தை பாரிஸ் தாக்குதல்கள் காட்டியிருக்கின்றன என்று ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியிருக்கிறார்.
பாரிஸ் தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரான சலா அப்துல் சலாம் என்ற 26 வயதுடைய நபரை கண்டுபிடிப்பதற்கான சர்வதேச வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பிரெஞ்சு பிரஜையான இவர் பெல்ஜியத்தில் பிறந்தவராவார். பெல்ஜியத்தின் மெலான்பீக் மாவட்டத்தில் உள்ள இவரது வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். ஆனால் அவர் அங்கு இருக்கவில்லை. எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் விடுதலை செய்யப்பட்ட 5 பேரில் ஒருவராக இவரது சகோதரர் முகமது அப்துல் சலாம் இருந்த நிலையில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். தேடப்பட்டு வரும் சலா அப்துல் சலாமின் மற்றொரு சகோதரரான பிராஹிமின் அப்துல் சலாம் பாரிஸில் தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் இருவரை காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளனர்.
கொங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு வட்டக கிராமங்களில் வாழும் மக்கள் கடந்த 2 மாதங்களில் 20 பேர் முதல்களுக்கு பலியாரிப்பதாகவும் முதல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பியிருக்கிறார்கள். தங்கனீக்கா ஏரியிலிருந்து நீரை அள்ளுவதற்கு வரும் ஃபிஜி கிராம மக்கள் முன்னொருபோதும் இல்லாத அளவு கிராமவாசிகள் முதல்களினால் தாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். கொங்கோ நாட்டில் பொதுமக்கள் முதல்களை கொள்வது சட்டப்படி தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். இந்த முதல்களை பிடித்துக் கொண்டு போய் சரணாலயம் ஒன்றில் விடுமாறு கிராமவாசிகள் கொங்கோ அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார்கள்.
இஸ்லாமிய அரசு இன்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் அச்சுறுத்தலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிரிட்டன் பாதுகாப்பு துறைக்கான நிதியை அதிகரிக்க உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் டேவிட் கமரன் தெரிவித்துள்ளார். இந்த நிதி பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு மேலதிகமாக 1900 அதிகாரிகளை பணியில் இணைத்துக் கொள்ளவும் பயன்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். முதலில் இன்றைய செய்தியரங்கில் பன்னாட்டு குறிப்பொன்று. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதல்கள் குறித்த செய்திகளை செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். தாக்குதல் தொடர்பான மேலதிக செய்திகளை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கடந்த வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களை அடுத்து பிரெஞ்சு பயங்கரவாத எதிர்ப்பு போலீசார் நாட்டின் பல பகுதிகளிலும் இரவு நேரங்களில் சோதனை நடத்தியுள்ளனர். பெல்ஜியம் எல்லையை அண்மித்த பகுதியிலிருந்து தெற்கில் டூலூஸ் வரையும் பாரிஸின் புறநகரில் உள்ள கிரனோபிள் மற்றும் பொப்னி பகுதிகளிலும் போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். வீதிகளை மூடிய அவர்கள் கட்டிடங்களை சோதனைக்குட்படுத்தி பலரை கைது செய்துள்ளனர். தீவிரவாத ஜிகாதி இயக்கங்களுடன் தொடர்பு கொண்டவர்களை விசாரிப்பதற்காக அவசரகால நிலையை அதிகாரிகள் பயன்படுத்தி வருகின்றனர் என பிரெஞ்சு பிரதமர் மேனுவல் வால் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு உளவுத்துறையினர் கடந்த கோடை காலம் முதல் பல தாக்குதல்களை தடுத்துள்ளனர் எனவும் அவர்கள் பிரான்ஸ் மற்றும் மற்றைய ஐரோப்பிய நாடுகளில் நடத்தப்படவிருந்த தாக்குதல் பற்றி அறிந்திருந்தனர் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெல்ஜியத்தில் வைத்து ஒரு குழுவினரால் பிரான்சில் உள்ள சகாக்களின் உதவியுடன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரிகள் நம்புகின்றனர். வெள்ளிக்கிழமை தாக்குதலானது ஒரு போர் நடவடிக்கை என பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹோலா விவரித்துள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பில் பிரதமர் மேனுவல் வாலும் இதே கருத்தை வெளியிட்டுள்ளார்.
La vérité, la lucidité nous oblige à dire, nous le disons, je le dis depuis des mois que nous sommes en guerre.
நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இருக்கிறோம் என்பதை பல மாதங்களாக கூறி வருகிறோம். பயங்கரவாதம் எங்களை தாக்கும், அது எங்களை தாக்கியும் இருக்கிறது. அதுதான் உண்மை. நாங்கள் எத்தனையோ தாக்குதல்களை தவித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் அல்லது வாரங்களில் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம். நான் மக்களை பயமுறுத்துவதற்காக இதை கூறவில்லை, ஆனால் எல்லோரும் இன்று அதை அறிந்திருக்கின்றனர். இந்த பயங்கரமான நாட்களுக்கு பின்னர் பிரெஞ்சு மக்கள் தொழிலுக்கு திரும்பியுள்ளனர். சிறுவர்கள் பள்ளிக்கூடம் செல்கின்றனர். வாழ்க்கை வளமைக்கு வந்தாலும் நாங்கள் நீண்ட காலம் இந்த பயங்கரவாத அச்சுறுத்தலுடனேயே வாழ வேண்டும். எனவே எந்த சந்தேகமும் இல்லாமல் அதற்கு நாங்கள் தயாராக வேண்டும்
என்றார் மேனுவல் வால். இதனிடையே ஜோர்டான் மற்றும் மத்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நிலை கொண்டுள்ள பிரெஞ்சு தாக்குதல் விமானங்கள் சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் குழுவினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ரக்கா நகரை இலக்கு வைத்து 20 குண்டுகளை வீசியுள்ளன. அங்குள்ள ஐஎஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டு மையம், ஆயுத கிடங்கு, பயிற்சி முகாம் போன்றவற்றை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐஎஸ் அமைப்பினருக்கான ஒரு பதிலடி இதுவென பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர் லோரோ ஃபோபியஸ் தெரிவித்துள்ளார்.
ஐஎஸ் குழுவினரிடமிருந்து அச்சுறுத்தல் அல்லது தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் பட்சத்தில் தற்பாதுகாப்பு அதிகாரம் பயன்படுத்தப்படும் என பிரான்ஸ் எப்போதும் கூறி வந்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே ஐஎஸ்ஐ தாக்கியுள்ளோம், தற்போதும் தாக்குதல் நடத்தியுள்ளோம். ஐஎஸ் அமைப்பின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக ரக்கா இருக்கிறது. அது கட்டளை தளமாகவும் செயற்படுகிறது
என்றார் பிரெஞ்சு வெளிவிவகார அமைச்சர். இதனிடையே வெள்ளிக்கிழமை தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான தேசிய தினம் பிரான்சில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு அதிபர் ஹோலா தலைமையில் ஒரு நிமிட மௌனஞ்சலியும் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஐக்கியத்துடன் ஒன்றிணைந்து செயற்படுவதே பாரிஸ் தாக்குதலுக்கு காரணமானவர்களை நீதியின் முன் நிறுத்த வழிகோலும் என துருக்கியில் நடைபெற்று வரும் G20 மாநாட்டில் பேசிய ஜெர்மனி ஆட்சித் தலைவி அங்கலா மெர்க்கல் தெரிவித்துள்ளார்.
Wir senden als G20 Länder ein entschlossenes Signal aus, dass wir stärker sind als der Terrorismus.
G20 நாடுகளாகிய நாங்கள் பயங்கரவாதத்தை விட வலுவானவர்கள் என்ற உறுதியான சமிக்ஞையை அனுப்புகிறோம். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உதவுவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். குறிப்பாக பாரிஸ் தாக்குதல்களை நடத்தியவர்களை கைது செய்யவும் அவர்களுக்கு பின்னால் செயற்பட்டவர்களை அந்த வலையமைப்புடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்கவும் நாங்கள் உதவுவோம். நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை. எங்கள் நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் விரிவடைந்து வரும் மிகப்பெரிய பயங்கரவாதத்தால் தப்பியவர்கள் தொடர்பிலும் கருத்தில் கொண்டுள்ளோம்
என்றார் அங்கலா மெர்க்கல். இதனிடையே பாரிஸ் தாக்குதல் தொடர்பில் ஐரோப்பாவை அடைய முயற்சிக்கும் குடியர்கள் மீது பழிபோட வேண்டாம் என ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் மார்டின் ஸ்கில்ஸ் எச்சரித்துள்ளார்.
Die Menschen, die aus Syrien zurzeit fliehen, mit ihren Kindern an der Hand und ihren Kleidern auf der Haut, als allem, was sie mit sich haben.
சிரியாவிலிருந்து மக்கள் தற்போது தப்பிச் செல்கின்றனர். தங்களது குழந்தைகளின் கையை பிடித்தபடி வரும் அவர்களிடம் அணிந்திருக்கும் உடையை தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் இதே போன்ற பயங்கரவாத செயற்பாடுகளிலிருந்தே தப்பி வருகிறார்கள். இந்த அனுபவத்தை நாம் தற்போதுதான் எதிர்கொண்டுள்ளோம். அது அங்குள்ளவர்களின் அன்றாட வாழ்க்கையாகிவிட்டது. அவர்கள் மீது பழி போடுவது அவர்களே இந்த செயலை செய்தவர்கள் என்று கூறுவதாக பொருள்படும்
என்று கூறினார் ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் மார்டின் ஸ்கேல்ஸ்.
செய்தியை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். பன்னாட்டு கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பாக கைதிகளின் உண்ணாவிரதம் தொடரும் நிலையில் இதுகுறித்து இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அவர்களிடம் கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று கேட்டேன்.
அந்த கூட்டத்திலே சில முடிவுகள் எடுக்கப்பட்டது. எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் சிறைச்சாலைகள் அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களாலே கைதிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
அரசாங்கம் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தது?
துணையிலே விடப்படுகிற கைதிகளுக்கு அப்பால் மேல் நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கிற கைதிகளிலே பெரும்பான்மையானவர்கள் 99 பேர் தங்களை புனர்வாழ்வுக்கு அனுப்பி விடுவிக்குமாறு கடிதங்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே 85 பேருக்கு மேல் நீதிமன்றத்திலே வழக்குகள் உண்டு. கைதிகள் தாங்கள் புனர்வாழ்வுக்கு செல்வதற்கு தயார் என்று கடிதம் கொடுத்திருந்த போதும் அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லாமல் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டம் நீடித்திருந்தது. ஆகவே இன்றைக்கு அந்த கூட்டத்திலே இருந்து அரசாங்கம் 2 வாக்குறுதிகளை கொடுத்தது. ஒன்று, அப்படியாக தங்களை புனர்வாழ்வு கற்பும்படி கேட்ட 85 விண்ணப்பங்களையும் மிகவும் சாதகமாக தாங்கள் உடனடியாக பரிசீலனை எடுத்துக் கொள்வதாகவும், 2 வாக்குறுதியாக அப்படியாக பரிசீலிக்கிற போது உடனுக்குடன் 85 பேரையும் பரிசீலித்து முடிக்க பொறுத்திருக்காமல் உடனுக்குடன் பகுதி பகுதியாக புனர்வாழ்வுக்கு அனுப்புவதாகவும், முதலாவது குழுவை இன்றிலிருந்து 10 நாளைக்குள்ளே வருகிற புதன்கிழமைக்கு முன்னதாக ஒரு குழுவை புனர்வாழ்வின் மூலமாக விடுதலை செய்வதற்கு அனுப்புவதாகவும் உறுதிமொழி கொடுத்தார்கள். அதனை சிறைச்சாலைகள் அமைச்சர் திரு சுவாமிநாதன் கையிலே கண்டு வெளியிட்ட போது நானும் திருமணம் சிறைச்சாலைக்கு சென்று அவரோடு கூட இருந்திருந்தேன். கைதிகள் பலவிதமான சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அறிந்துவிட்டு தங்களுடைய தீர்மானத்தை, அதாவது இந்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் உண்ணாவிரதத்தை தாங்கள் தொடருவதா இல்லையா என்கின்ற தங்களுடைய தீர்மானத்தை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தினூடாக எங்களுக்கு அறிவித்ததாக சொல்லியிருக்கிறார்கள்.
ஸோ இன்னும் அப்பொழுது இந்த வாக்குறுதிக்கு பிறகும் அவர்களது உண்ணாவிரதம் முடிந்ததா இல்லையா என்ற ஒரு தெளிவான நிலை தெரியவில்லை.
தெளிவான நிலை இல்லை என்றால் பல சிறைச்சாலைகள் இல்லை இந்த உண்ணாவிரதம் நடந்து கொண்டிருப்பது. நாங்கள் போய் பேசுறது ஒரு சிறைச்சாலையில் மட்டும்தான். ஆகையினால இனிமேல் அவர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்துத்தான் தங்களுடைய முடிவை எடுப்பார்கள்.
சார், இந்த அரசாங்கத்துக்கு இந்த கைதிகள் விஷயத்திலே பல ஆண்டுகளாக அவர்கள் வழக்குகள் போடப்பட்டோ அல்லது குற்றச்சாட்டுகள் எதுவும் பதியப்படாமலோ வெவ்வேறு நிலைகளிலே அவர்கள் சிறைக்காலத்தை கழித்திருக்கிறார்கள். அவர்களை இந்த புதிய அரசியல் சூழல் காரணமாகவும் போர் முடிந்து 5 ஆகிவிட்ட சூழலிலும் அவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதிலே அரசாங்கத்துக்கு என்ன தயக்கம் இருக்கிறது?
இந்த கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு தயக்கம் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. இது ஜனவரி மாதத்திலே ஆட்சி மாற்றத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். ஆனால் அதே வேளையிலே சட்டமாதிபர் திணைக்களம், பொலிஸ் திணைக்களம் ஆகியவற்றினுடைய ஆதரவு இந்த விடயத்திலே அவர்களுக்கு முழுமையாக இருந்தால்தான் அதனை அவர்கள் அமல்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கும். இப்பொழுது ஒரு குறித்த திட்டத்தை அவர்கள் சென்ற 5 பிரதமர் தலைமையிலே நடந்த கூட்டத்திலே வெளியிட்டிருந்தார்கள். அதுதான் இப்பொழுது அமலுக்கு வந்திருக்கிறது. 85 கைதிகள் தங்களை புனர்வாழ்வு தாங்களே கேட்டிருக்கிற காரணத்தை அவர்கள் பரிசீலித்து உடனடியாக அவர்களுக்கு விடுதலை செய்ய வகை பார்த்திருக்கிறார்கள். இதுவே அரசாங்கத்தினுடைய ஒரு அரசியல் தீர்மானம் முன்பு எடுக்கப்பட்டு சட்டமாதிபருக்கு அது அளிக்கப்படுகிறது. அதாவது நீண்ட காலமாக சிறையில் இருந்தவர்களை அவர்களுடைய சிறைக்காலத்தை கணக்கில் எடுத்து விடுதலை செய்வது சம்பந்தமாக ஒரு பரிந்துரை என்று அரசாங்கம் சொல்லியிருக்கிறது.
அதாவது இந்த பிணையில் அனுமதிப்பதை தவிர அவர்களை ஒரு நீங்கள் சொல்வது போல ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவை எடுத்து அவர்களை ஒட்டுமொத்தமாக விடுவிப்பது என்பது
அரசாங்கம் அரசாங்கம் 5 வருடங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை 59 இருக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது சிறைச்சாலை ஆணைய நாயகத்தினுடைய சிபாரிசாகவும் இருக்கிறது. ஆகவே அந்த சில வகையான கைதிகளை குறித்து காட்டி எழுத்திலே பிரதம மந்திரத்தில் இருந்து சட்டமாதிபருக்கு ஒரு அறிவுறுத்தல் செல்லும் கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையில் முன்னதாக இன்று தமிழ் அரசியல் கைதிகளில் மேலும் 8 பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே சுதயகுமார்.
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மேலும் 8 தமிழ் கைதிகளை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சந்தேக நபர்களை பிணையின் கீழ் விடுதலை செய்வதற்கு சட்டமா அதிபர் இணக்கம் தெரிவித்தார். இதன்படி சந்தேக நபர்களை தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளின் கீழ் விடுதலை செய்த நீதிபதி அவர்களின் வெளிநாட்டு பயணங்களை முற்றாக தடை செய்தது. மாதத்துக்கு 2 பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு சென்று கையொப்பமிட வேண்டுமென்றும் நீதிபதி சந்தேக உத்தரவிட்டார். கடந்த வாரம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 31 தமிழ் கைதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு அமைய இந்த வாரம் 30 தமிழ் கைதிகளுக்கு பிணை வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்ததாக நீதிமன்றத்தில் சமூகமளித்திருந்த அந்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். இதன் முதல் கட்டமாக இன்று 8 சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவித்த எம் ஏ சுமந்திரன் ஏனியோருக்கு இந்த வாரத்துக்குள் பிணை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெரும் எண்ணிக்கையான தமிழ் கைதிகள் புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார்.
இந்த பிணையிலே விடுவது சம்பந்தமாக தங்களுக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி கைதிகள் திரும்பவும் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருப்பதும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். பெரும்பாலானவர்கள் 100 மேற்பட்டவர்கள் தங்களுக்கு புனர்வாழ்வு கொடுத்து விடுவிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள், அரசாங்கத்திலே கேட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய அறிவுறுத்தலின்படி அல்ல, நாங்கள் அப்படியாக கேட்கும்படியாக அறிவுரை சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் தாங்களாக அப்படியாக ஒரு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவா இல்லையா என்று தங்களுக்கு இன்னும் தெரிவிக்காத காரணத்தினாலே உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நடத்துவதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
தமிழ் கைதிகளை புனர்வாழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தின் மூலம் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காதென்று தெரிவித்தார். அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் அமைப்பாளர் வணக்கத்துக்குரிய பிதா என் சத்யவேல்.
சிறையில் இருக்கின்ற தமிழ் சிறை கைதிகள் புனர்வாழ்வுக்கு போவதாக கூறுகின்றார்கள். அதற்கு இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சம்பந்தன் கூறியிருக்கின்றார். புனர்வாழ்வு என்பது குற்றம் செய்தவர்களுக்குத்தான் புனர்வாழ்வு. எனவே இங்கிருந்த சிறை கைதிகள் அத்தனை பேரும் குற்றம் செய்தவர்களா? குற்றம் செய்தவர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற புனர்வாழ்வு வெறும் கொடுக்கப்பட்டால் இவர்கள் சமூகத்திலே குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படுவார்கள் தவிர அவர்கள் சுதந்திரமானவர்களாக சாதாரண மனிதர்கள் அடையாளம் காணப்பட மாட்டார்கள். அடுத்ததாக இவர்கள் புனர்வாழ்வு பெற்று வெளியிலே சென்ற பின்னர் இவர்கள் இருக்கின்ற இவர் பாதுகாப்பு என்ன? புனர்வாழ்விலே இவர் கொடுக்கப்படுகின்ற நிபந்தனைகள் என்ன? அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப வெளியிலே சென்றாலும் மீண்டுமாக இவர்கள் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதற்கான உறுதிமொழிகள் என்ன? ஒன்றுமே தெரியாமல் இந்த சிறை கைதிகள் புனர்வாழ்வுக்கு போவது என்பது பயங்கரமான ஒரு செயல்.
இதேவேளை இன்று பிணை வழங்கப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக வழக்கு விசாரணைகளுக்காக எதிர்வரும் ஜனவரி மாதம் 27 திகதி நீதிமன்றத்தில் சமூகமளிக்க வேண்டுமென்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இனி இந்திய குறிப்பொன்று. தமிழ்நாட்டில் தொடரும் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
கனமழை தொடரும் தமிழகத்தில் இதுவரை மொத்தம் 70 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் இன்று வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்தன. குறிப்பாக சாலைகளின் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதனால் வாகனங்களின் போக்குவரத்து பல இடங்களில் நிறுத்தப்பட்டன. சாலைகளில் ஏற்பட்ட வாகன நெரிசல் காரணமாக ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன. இது குறித்து சென்னையில் 15 ஆண்டுகளாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வருபவரான ராமச்சந்திரன் கூறுகையில்,
எப்பவுமே சாதாரணவே வந்து ரோடு சரி கிடையாது, சாதாரண இல்லையே. இதெல்லாம் சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பள்ளம் குழி மேடு எல்லாமே இருக்குது. இந்த அரசாங்கம் வந்து எது விதமான நடவடிக்கை எடுக்கலை, அதாவது எங்கே பார்த்தாலும் அதே நிலைமை தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வேசர்பாடி பேஷண்ட்டு போனவரும் போனேன், கொண்டு போகும்போது போலீஸும் நிற்குது, அந்த இடத்துல எந்த ரெஸ்பான்ஸும் பொதுமக்களும் கிடையாது, ஆம்புலன்ஸும் கிடையாது. அப்போ நின்று வேடிக்கை தான் போகிறது தவிர காவல்துறை வந்து இப்படி போகலாம் அப்படி போகலாம் எந்த டைரெக்ஷன் சொல்லலை. மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி 100 அடி ரோடை பிடிச்சி திருப்பி குளத்தூர் போயிட்டு குளத்தூர்ந்து தான் நான் வேசர்பாடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
தேர்வுகள் ரத்து தொடர்பான தகவல்கள் முன்னதாகவே தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட தீவிர மழை தொடரும் காரணத்தால் அது தொடர்பான குழப்பங்கள் நிலவுவதாகவும் கூறுகிறார் கல்லூரி மாணவியான ஹேசல்.
நான் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன். எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அதனால வீட்டுக்கு போகிறோம். அதனால கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுக்காக வந்திருக்கோம். இன்சைட் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, எப்படி போய் பஸ் ஏற போகிறோன்றது தெரியல. எக்ஸாம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட் வரைக்கும் போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து இன்னும் டேட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டேட்ஸ்லேயும் எக்ஸாம் நடக்காது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தனால நாங்கள் இப்போ திடீர்னு கிளம்புற வரைய சூழ்நிலையில் இருக்கோம். அந்த சீக்கிரமாக போவேணான்றது சந்தேகம் தான், ஏன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, அந்த சைட்லாம் போகவே முடியல. முட்டு வரைக்கும் தண்ணி இருக்குது கோயம்பேடில் ஃபுல்லாக. சீக்கிரமா போவேன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும் தான்.
வருடாந்தோறும் இதே பருவ காலத்தில் இதே போன்ற மழை பொழிந்து வருகின்றது என்றும், அதனால் அரசால் எளிதாக திட்டமிட்டு பாதிப்புகளை தடுக்க முடியும் என கூறுகிறார் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் ரகுமான்.
என்னதான் ரோடு புதுசா போட்டாலும் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா இந்த மாதிரி பழையபடி தான் வந்துருது. அதனால ரோடும் சரியா போறது கிடையாது. அதனால கவர்மெண்ட் கொஞ்சம் தண்ணி போற மாதிரி வசதி பண்ணாங்கன்னா பார்த்தோம். இப்போ முகலிவாக்கம்லாம் போனீங்கன்னா ஃபுல்லா அங்க அந்த டேம் ஓபன் பண்ணி ஃபுல்லாக அந்த சைடு என்னால் சிப்காடு போகவே முடியல, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு வேஸ்ட்டு தான், லீவு தான். அதனால் இப்போ நாங்கள்லாம் போனால் தான் எங்களுக்கு வந்து சம்பளம், இல்லை போகலன்னா கிடையாது, லீவு தான். ஸோ எங்கள் கம்பெனியும் லீவு விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இதெல்லாம் லாஸ் தான். வந்து தண்ணியும் இல்லை, கார்பரேஷனும் இல்லை, நல்ல ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணி விடலாம்
என்றார் ரகுமான். மொத்தத்தில் வருடாந்தோறும் தொடரும் இதே மாதிரியான பிரச்சனைகளை கூட அரசாங்கம் சமாளிக்க முடியாமல் தளர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெரிய கட்டிடங்களில் சிக்கி தவிக்கும் மக்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பது, படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றுவது போன்ற நிகழ்வுகள் தமிழகத்தில் தற்போதும் தொடர்ந்து வருகின்றன. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள நீர்த்தேக்கங்கள் 70% வரை நிறைந்துள்ளன. இதனிடையே மழையால் ஏற்பட்ட பாதிப்புக்கான உடனடி நிவாரணத் தொகையாக ₹500 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா பின்னர் வெளியிட்டிருந்த இது தொடர்பான அறிக்கையில் அது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஒரு ஆண்டிற்கான பருவ காலத்தில் பெய்ய வேண்டிய மழையின் அளவு ஒரு சில நாட்களில் பெய்யும் போது இது போன்ற அதிக அளவிலான பாதிப்புகள் தவிர்க்க முடியாதது என அந்த அறிக்கையில் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். கடந்த 3 நாட்களில் மழையின் பாதிப்பால் உயிரிழந்த 12 பேரின் குடும்பங்களுக்கும் இரங்கல் வெளியிட்டுள்ள ஜெயலலிதா நிவாரண நிதியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க கூறி இன்று உத்தரவிட்டுள்ளார். நிவாரண மற்றும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தியுள்ள தமிழக அரசு தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் நிவாரண முகாம்களை துவக்கியுள்ளார்கள். இனிவரும் நாட்களில் தடையில்லாத மின்சாரம் வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. திமுக சார்பில் சென்னையின் குளத்தூர் பகுதியில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதிக்கு நேரில் சென்ற திமுகவின் பொருளாளர் ஸ்டாலின், தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அலட்சிய போக்கினால்தான் தமிழகத்தில் மழையின் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக குற்றம் சாட்டினார்.
ஜெயக்குமார் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் பிரதீபன்.
இன்றைய விளையாட்டரங்கத்தில் முதலாவதாக, தீவிரவாத தாக்குதல்களிலிருந்து தப்பித்துக் கொண்ட பிரான்ஸ் கால்பந்து அணி இங்கிலாந்து அணியுடன் நாளை விளையாட உள்ளது குறித்த தகவல். வெள்ளிக்கிழமை இரவு தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொண்டு பாரிஸின் பொது இடங்களில் பிரான்ஸ் தேசிய விளையாட்டரங்கமும் ஒன்று. பாரிஸின் வடக்கு பகுதியில் உள்ள இந்த விளையாட்டரங்கத்தில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி கால்பந்து அணிகள் நட்பு ரீதியிலான போட்டிகளில் விளையாடிக் கொண்டிருந்தனர். போட்டிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை மைதானத்தின் வெளிப்புறமாக இடம்பெற்ற வெடிப்பு போட்டியை ஸ்தம்பிதமடைய செய்தது. இந்த சம்பவத்தில் தற்கொலை தாக்குதலாளிகள் 3 பேர் பலியாகியிருந்ததுடன் மேலும் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த மற்றொரு நபரும் பலியாகியிருந்தார். பாரிஸின் ஒளிமயமான வெள்ளிக்கிழமை இரவை உரைய செய்த தொடர் தாக்குதல்களில் தேசிய மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த கால்பந்தாட்ட வீரர்களுக்கு எந்தவித சேதங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் 2 அணியின் வீரர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தாக்குதல்களில் பிரெஞ்சு கால்பந்தாட்ட அணி வீரர் லசன டியராவின் உறவினர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த அணியின் மற்றொரு வீரரான அந்துவான் கிறிஸ்மனின் சகோதரி நூல் இலையில் உயிர் தப்பியுள்ளார். இந்த நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை மேற்கு லண்டனில் உள்ள வெம்பிலி மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நட்பு ரீதியான போட்டியில் பிரெஞ்சு கால்பந்தாட்ட அணி விளையாடும் என பிரெஞ்சு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று திங்கட்கிழமை பிரெஞ்சு அணியின் 23 வீரர்களும் இங்கிலாந்திற்கு செல்வார்கள் எனவும் அது உறுதிப்படுத்தியிருந்தது. இதனை இங்கிலாந்து கால்பந்து அணியின் மேலாளர் ராய் ஹாக்சன் வரவேற்றுள்ளார். இங்கிலாந்திற்கு எதிராக நாளை மேற்கு லண்டனில் நடைபெறவுள்ள போட்டியில் இந்த இரு வீரர்களும் பங்கேற்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற தொடர் தீவிரவாத தாக்குதல்களால் சோகத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகியுள்ள பாரிஸில் 3 நாட்கள் துக்க தினமாக கடைபிடிக்கப்படும் நிலையில் நாளை வெம்பிலி மைதானத்தில் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் அணிகளுக்கு இடையே நடைபெற திட்டமிட்டிருந்த போட்டியை ரத்து செய்யுமாறு இங்கிலாந்து கால்பந்து சங்கம் பிரான்சிற்கு விடுத்திருந்த கோரிக்கையை மறுத்துள்ள பிரெஞ்சு கால்பந்து சம்மேளனம் நாளை தமது அணி திட்டமிட்டவாறு மேற்கு லண்டனில் போட்டியிடும் என உறுதிப்படுத்தியுள்ளது. விளையாட்டு அரங்கத்தில் அடுத்து நேபாள கால்பந்து சங்கத்தின் தலைவர் கணேஷ் தாபாவிற்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனம் தடை விதித்துள்ளது குறித்த தகவல்.
நேபாள கால்பந்து சங்கத்தின் தலைவர் கணேஷ் தாபாவிற்கு சர்வதேச கால்பந்து சம்மேளனம் 10 ஆண்டுகள் தடை விதித்துள்ளது. லஞ்சம் பெற்றார் மற்றும் பதவியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தினார் என தெரிவிக்கப்பட்டே தாபா மீது இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்து உலகில் ஆசியாவில் மிகவும் செல்வாக்கு உள்ள நபராக பார்க்கப்படும் கணேஷ் தாபா சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் செயற்குழுவின் ஆசிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க நடத்தப்பட்ட தேர்தலில் லஞ்சம் பெற்றிருந்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. நேபாள பாராளுமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கும் கணேஷ் தாபா கால்பந்து வளர்ச்சி திட்டங்களில் மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்ததாக தெரிவித்து நேபாளத்து அதிகாரிகளினால் விசாரிக்கப்பட்டும் வருகிறார். இந்த நிலையில் தான் சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தின் தடைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அவர் பிபிசிக்கு தெரிவித்தார்.
அடுத்து வருவது கிரிக்கெட் உலகில் சாதனை படைத்துள்ளார் இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடுவருமான ரஞ்சன் மடுகல்லா.
இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடுவருமான ரஞ்சன் மடுகல்ல 300 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை நடத்திய முதல் போட்டி நடுவர் என்ற சாதனையாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்காக இவரை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் பாராட்டியிருக்கிறது. ஏற்கனவே 299 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு போட்டி நடுவராக பணியாற்றிய இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் ரஞ்சன் மடுகல்லவிற்கு கடந்த வெள்ளிக்கிழமை அபுதாபியில் பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற 1 நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி 300 ஒருநாள் சர்வதேச போட்டிகளை கண்காணித்த நடுவர் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. 56 வயதான ரஞ்சன் மடுகல்ல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை மேற்பார்வை செய்யும் போட்டி நடுவர்கள் குழுவில் 1994 இணைத்துக் கொள்ளப்பட்டார். போட்டி நடுவர் குழுவின் தலைவராக 2001 பதவியேற்றதுடன் இன்று வரை அந்த பதவியை அவர் வகித்து வருகின்றார். இந்த பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட முதல் நபர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஞ்சன் மடுகல்ல கிரிக்கெட் உலகிற்கு சிறப்பான முறையில் தனது சேவையை வழங்கி வருவதாக தெரிவித்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் பொது மேலாளர் ஜெஃப் அலார்டிஸ் மடுகல்லவை வெகுவாக பாராட்டினார். ரஞ்சன் மடுகல்ல 6 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளுக்கு நடுவராக இருந்திருக்கிறார். மடுகல்லவிற்கு அடுத்த நிலையில் கிறிஸ் பிராட் 268 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளுக்கு போட்டி நடுவராக பணியாற்றியிருக்கிறார்.
விளையாட்டு அரங்கத்தில் அடுத்ததாக தாய்லாந்தின் தலைநகர் பாங்காக்கில் நேற்று நடைபெற்ற ஹாஃப் மரதன் போட்டிகள் இன்று உலகத்தின் பார்வையில் சிக்கிக் கொண்டுள்ளது குறித்த ஒரு குறிப்பு. காரணம், 21 கிலோமீட்டர் தூரம் ஓடி முடிக்க வேண்டிய அந்த போட்டியில் பங்கேற்றவர்கள் தாங்கள் ஓடி முடிக்க வேண்டிய தூரத்தினையும் விட 7 கிலோமீட்டர் தூரத்தை மேலதிகமாக ஓடி முடித்துள்ளனர். அதாவது போட்டியை நிறைவு செய்ய மொத்தமாக 28 கிலோமீட்டர் ஓடியுள்ளனர். பிழையான வழிகாட்டுதல் காரணமாக நீண்ட தூரம் ஓடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள் என்பதுவே இதற்கு காரணம். இதற்காக போட்டி ஏற்பாட்டாளர்கள் அவர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளனர்.
விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் பிரதீபன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்பாக ஓரிரு புதிய செய்திகளுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
பிரான்சில் நடைபெற்ற தாக்குதல்களை அடுத்து அங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நெருக்கடி நிலையை மேலும் 3 மாத காலத்திற்கு நீடிக்க பிரெஞ்சு நாடாளுமன்றம் கூறப்பட்டிருக்கிறது. பாரிஸ் தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபரான சலா அப்துல் சலாம் என்ற 26 நபர் வயதுடைய நபரை கண்டுபிடிக்க சர்வதேச வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன.
புதிய செய்தியும் தலைப்புச் செய்தியும் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.